إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. صدق الله العلي العظيم. عن عمر رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنما الأعمال بالنيات. صدق رسول الله صلى الله عليه وسلم. എല്ലാ പുഹലും പുഹൽച്ചയും അള്ളാഹുറോനൊക്കെ ഉറുത്താഹട്ടും അൽഹംദുലില്ലാഹ്. സലാത്തും സലാമും എഴുതി തുദർ റസൂലെ കരീം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർഹൽ മീതും അന്നാരെ പിൻപറ്റി ഉത്തമ സഹാബാക്കൾ കുടുംബത്താർഹൽ കിളയാറുകൾ ഖിയാമം വരെ വരക്കൂടിയ മുഅ്മിനാന ആൺകൾ പെൺകൾ അനേവരും മീതും എന്നെന്നും ഉണ്ടാവാതാ. അൻപാർന്നവർകളെ, പെരിയവർകളെ, അൻപു സഹോദരങ്ങളെ, വല്ലവൻ അള്ളാഹുവൈ എല്ലാ സന്ദർഭങ്ങളിലും ഭയന്ന് നടന്നു കൊള്ളുമാറും മുതൽ എനക്കും അപ്പാൽ ഉങ്കൽക്കും തഖ്വാവൈ കൊണ്ട് വസീയത്തും നസീഹത്തും ചെയ്തു കൊള്ളുകൊണ്ടേ. ഇറക്കമാണവർകളെ, ഇറക്കമുള്ള നായൻ നമ്മെ മനുഷ്യരുകളാക പഠിത്തിരിക്കാൻ അള്ളാഹുടേ പഠിപ്പുകൾ ഏറാളം. അതിൽ മനുഷ്യ പഠിപ്പും അള്ളാഹുടേ ഒരു പഠിപ്പാ ഇരിക്കുന്നു. ഇന്ന പഠിപ്പൈ അല്ലാ എല്ലാ പഠിപ്പിനങ്ങളെ ഇവിട ചിറന്ന ഒന്നാ ആക്കിവിട്ടിരിക്കാണ്. പൊതുവാ മനുതരുകളെ അത് എന്ത ഇനമാ കുലമാ കൂത്തിരമാ നിറമാ ഇറന്നാലും പരവായില്ല, മനുതൻ എന്ന രീതിയിൽ അല്ലാ എല്ലാ മനുതരുകളെ എല്ലാ പഠിപ്പിനങ്ങളെ ഇവിടെ മനുതൻ എന്ന പഠിപ്പിനത്തെ ശങ്കപ്പെടുത്തി ചിറപ്പെടുത്തിയിരിക്കാണ്. ഖുർആനിൽ അല്ലാ വലഖദ് കറംന ബനീ ആദം, ആദമുടിയ മക്കളെ നാം ശങ്കപ്പെടുത്തിയിരിക്കോം, ഗൗരവപ്പെടുത്തിയിരിക്കോം, ചിറപ്പുപ്പെടുത്തിയിരിക്കോം എന്ന് ചൊല്ലുകാണ്. അൻപാർന്നവർകളെ, ഇന്ന മനുത പഠിപ്പുകളിൽ ചിറപ്പാണ് ഇന്ന പഠിപ്പിൽ അള്ളാഹുക്ക് വിരുപ്പമാണ് പഠിപ്പ് യാർ എന്നതെയും ചൊല്ലിയിരിക്കാണ്. ഉലഹത്തിൽ പൊതുവാ മനുതരുകൾ ചിറന്നവർ, ശങ്കയാണവർ, ഗൗരവമാണവർ, മതിപ്പിക്കുറിയവർ, ഇവരുകളിൽ അള്ളാഹുക്ക് മതിപ്പുക്കുറിയവർ യാർ? അള്ളാഹുക്കു വിരുപ്പമാണവർകൾ, അള്ളാഹുവിക്ക് നേശത്തിൽക്കുറിയവർ യാർ എന്നതെയും അള്ളാഹ് ഇന്നൊരു വചനത്തിൽ മിക തെളിവാക ചൊല്ലുകാണ്. ഇന്ന ഖലഖനാകും മിൻ ദകരിൻ വഉൻസാ വജഅൽനാകും ശുഉബൻ വഖബായിൽ ലിതആറഫു ഇന്ന അക്രമകും ഇൻദല്ലാഹി അത്ഖാകും. അള്ളാഹ് എങ്ങളെ പറ്റി ചൊല്ലുകാണ്, നാം ഉങ്ങളെ ആൺ പെൺ എന്ന ഇരുവർക്കത്തിലിരുന്നും ഉങ്ങളെ പഠിത്തിരിക്കോം, ആൺ പെൺ മൂലമാ ഉങ്ങളെ നാം പഠിച്ച് ഉങ്ങളെ കോച്ചരങ്ങൾ കുലങ്ങൾ എന്ന് വേറുപാടുടേതാക്കിയിരിക്കോം. ഒവ്വൊരുള്ള ഒരു ഭാഷ പേശലാം, നാം ഒരു മൊഴിയെ പേശലാം, ഇന്നും നാട്ടിൽ ഇന്നൊരു മൊഴിയെ പേശലാം, നമ്മുടെ നിറം ഒരു മാതിരി ഇരിക്കലാം, ഇന്നൊരു നാട്ടുടേ നിറം ഇന്നൊരു മാതിരിയാ ഇരിക്കലാം, ഉയരം തോറ്റം പെരുപ്പം ഒവ്വൊന്നും വ്യത്യാസപ്പെടക്കൂടിയ മാതിരി അല്ലാ നമ്മെ പഠിച്ചിരക്കാൻ പഠിച്ചു വിട്ട് ചൊല്ലുകാൻ ഇന്ന അറമകും അള്ളാഹുവിടത്തിൽ ഉങ്ങളിൽ മിഹശങ്കയാണവർ, അള്ളാഹുക്ക് വിരുപ്പമാണവർ, അള്ളാഹുക്ക് നേശത്തിക്കുറിയവർ, അത്താക്കും ഉങ്ങളിൽ അള്ളാഹുവൈ ഭയന്ന് നടന്നു കൊള്ളക്കൂടിയവർ. അൻപാർന്നവർകളെ, അള്ളാഹുവൈ ഭയന്ന മനുതരെ നാം തഖ്വാദാർ എന്ന് ചൊല്ലുകറോം. അതൻ മറപ്പക്കത്തിലെ നാം അള്ളാഹുവൈ വെളിപ്പെടക്കൂടിയ മുസ്ലിമാണ് മനുതരെ എന്ന് ചൊല്ലുകറോം. അള്ളാഹുവൈ ഭയപ്പെടക്കൂടിയ அந்த உயர்ந்த கலிமாவை சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கிறான். அல்லாஹ் முக்கிய எல்லா புகழும். நாம் யாரும் அப்ளை பண்ணவும் இல்லை யா அல்லாஹ், இன்னொரு முஸ்லீமாக படைக்கணும் யா அல்லாஹ், என்னை உனக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு மனிதனாக நீ என்னை படைக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடம் அப்ளிகேஷன் போட்டதும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய அருளின் காரணமாக நம்மை முஸ்லிம்களாக படைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த முஸ்லிம் என்ற வார்த்தையில் இருந்து நாம் எதை விளங்குகிறோம் என்றால், முழு உலகத்திற்கும் அல்லாஹ் சொல்கிறான், முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் சொல்கிறான், கண்ணியமானவர்களே, உலகத்தில் எத்தனையோ படைப்பினங்கள் இருக்கிறது, ஆனால் இஸ்லாம் என்று நான் புரிந்து கொண்ட மார்க்கம் இருக்கிறதே, இந்த மார்க்கத்துக்குரியவர்கள் முழு மனித சமுதாயத்திற்கும் வழிகாட்டக்கூடியவர்கள். உலகத்துல மக்களை படைத்து மக்களுக்கு ஒளியை காட்டி மக்களுக்கு மார்க்கமாக நான் இஸ்லாத்தை தான் கொடுத்திருக்கிறேன். மனிதனை படைத்தவன் அல்லாஹ், அந்த மனிதர்களுக்கு நேர்வழிக்காக வேண்டி அழகிய மார்க்கத்தை தந்தவன் அல்லாஹ், அந்த மார்க்கத்திற்கு இஸ்லாம் என்று பேர் வைத்தவனும் அல்லாஹ். ரழித்து லக்கும் இஸ்லாம தீனா, மார்க்கமாக நான் உங்களுக்கு இஸ்லாத்தை தான் தந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, அந்த இஸ்லாத்தை ஏற்றதனால் நமக்கு முஸ்லிம்கள் என்று சொல்கிறார்கள். முஸ்லிம் என்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹுக்கு அடிபணிவது, கீழ்படுவது, கட்டுப்படுவது, இது இன்னும் பல அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தை தான் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. கண்ணியமானவர்களே, எதை சொல்ல வருகிறேன் என்றால், நாட்டிலே பிரச்சனை, நாட்டிலே சிக்கல், நாட்டிலே ஒரு விதமான ஒரு பீதி, பயம், அச்சம் என்று மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நேரத்தில் என்ன நடக்குமோ, முஸ்லிம்களை எல்லாரும் தாக்குகிறார்களே, முஸ்லிம்களுக்கு எல்லோரும் பிரச்சனை கொடுக்கிறார்களே என்று மக்கள் ஒவ்வொருவரும் ஒரு பிரச்சனைகளை கதைத்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே ஒரு விதமான பிரச்சனை, சவுதி அரேபியா ஒரு பெண் இலங்கை பணிப்பெண்ணை தண்டனை கொடுத்ததால் அதில் ஒரு பிரச்சனை. இப்படியாக மக்கள் ஒவ்வொரு நாளும் பிரச்சனையை முகம் கொடுக்கிறார்கள். இந்த முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைக்கு நாம் எப்படி நாம் முகம் கொடுப்பதை, இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை சொல்ல வருகிறேன். கண்ணியமானவர்கள், இஸ்லாத்துடைய அடிப்படை வார்த்தையே சில்ம் என்ற அரபி பதத்திலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. சில்ம் என்று சொன்னால் சாந்தம், சாந்தி, சமாதானம் என்று பல அர்த்தங்களை கருத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையிலும் நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் சலாம், அல்லாஹ் சாந்தியானவன், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம், சாந்தமான சாந்தியான ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் வலியுறுத்தக்கூடிய மார்க்கம். நாம் சொல்லக்கூடிய இடம் தாருசலாம், சொர்க்கத்துடைய வீடு. நாம் சொல்லக்கூடிய வார்த்தை தஹியத்துல் இஸ்லாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இவ்வளவு சிறப்பையும் பெற்று நாம் ஏன் இப்படியான ஒரு கசப்பான வாதங்களை, கசப்பான வார்த்தைகளை நாம் கேள்விப்படுகிறோம்? மதவாதிகள், டெரரிசம், ஃபண்டமெண்டலிசம், அடிப்படைவாதிகள், தீவிரவாதிகள் என்று இது போன்ற பல பெயர்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு வைத்த பெயர் அடிபணிந்தவர்கள், தால் மிகவும் பணிவானவர்கள் என்று நமக்கெல்லாம் பெயர் வைத்திருக்கிறான். முஸ்லிம் என்றால் பணிவானவர்கள், அடக்க ஒடுக்கமானவர்கள், கட்டுப்படக்கூடியவர்கள் என்ற அர்த்தமுள்ள பெயரை வைத்து கொண்ட எமக்கு நாம் சுமந்த மார்க்கத்திற்கு பல நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நமக்கு எதிர்த்தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத்தாகவும் இருக்கிறது. இஸ்லாம் வந்த நாள் முதல் இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் ஏற்றுவதும் தூற்றுவதும் ஏசுவதும் அடிப்பதும் நோவினை செய்வதும் அந்த காலம் முதல் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமே தவிர புதிதாக உருவான ஒரு விடயம் அல்ல. கண்ணியமானவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால், இப்படியான பிரச்சனைகள் வரக்கூடிய நாம், முன்னோக்கக்கூடிய நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். எல்லாரும் பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். இந்த பிரச்சனையுடைய நேரத்தில் முஸ்லிம் ஆகிய இவ்வளவு அர்த்தங்களை கொண்ட இந்த பெயரை சுமந்த முஸ்லிம் என்ற நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அந்நிய மக்கள் நம்மை திட்டுகிறார்கள், அந்நியவர்கள் நம்மை ஏசுகிறார்கள், அந்நியவர்கள் நமக்கு சோதனை, பலவிதமான நோவினைகளை, துன்பங்களை, துயரங்களை தருகிறார்கள். முஸ்லிம் என்ற பெயரை சுமந்த நான் இவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்பதை கண்ணியமார்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கால நேரத்தில் விளங்குவது கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. எதை பார்த்து விளங்க வேண்டும், எப்படி விளங்க வேண்டும், அதை தான் அல்லாஹ் நபி அவர்களை முன்னுதாரணமாக ஆக்கி வைத்திருக்கிறான். நபி அவர்கள் துன்பப்பட்டதை பூண்டுலகத்தில் யாரும் துன்பப்பட்டது கிடையாது. சொன்னார்கள், உலகத்தில் என்னை போன்று நோவினை செய்யப்பட்டவர்கள் வேறு யாரும் கிடையாது. அவ்வளவு நான் நோவினை செய்யப்பட்டிருக்கிறேன் தீனுடைய விடயத்தில், இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, கலிமாவுக்காக வேண்டி நான் நோவினை செய்யப்பட்டிருக்கிறேன், நான் பயமுறுத்தாட்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு பல த்ரெட்ஸ் வந்திருக்குது, எனக்கு அச்சுறுத்தல் வந்திருக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, தடுமாற தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, தேவையில்லாத அச்சம் கொள்ள தேவையில்லை. நாம் நம்மை சரியாக புரிந்து கொண்டால், நாம் நம்மை சரியாக விளங்கிக் கொண்டால், இஸ்லாம் இலகுவான வழிகளை காட்டித் தருகிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துக்கு விரோதிகள் எக்காலமும் இருக்கிறார்கள், கியாமத் வரையும் இருப்பார்கள். தெளிவான ஹதீஸ் இருக்கிறது, பல குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கிறது, கியாமத் வரைக்கும் நம்மை எதிர்க்கக்கூடிய, நம்மை காக்கக்கூடிய விரோதிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களோடு நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இலங்கை நாட்டில் நாம் பல மதத்துடைய மத சகோதரர்களோடு வாழ்கிறோம். பௌத்தர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நாமும் ஒரு சமூகமாக, ஒரு மைனாரிட்டி சமூகமாக இருக்கிறோம். எந்த தப்பும் இல்லை. இலங்கை வாழ் மக்கள் நாம் மைனாரிட்டி என்பதனால் தாழ்ந்தவர்கள் அல்ல, சிறு சமுதாயத்தில் சிறு அளவில் நாம் வசிக்கக்கூடியவர்கள். நம்முடைய மூதாதையர்கள், அரேபியர்கள், இந்த நாட்டுக்காக வேண்டிய வியாபாரத்திற்காக வந்தவர்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை திருமணம் செய்தார்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை திருமணம் செய்து அந்த வழித்தோன்றலில், அந்த அரேபிய மற்றும் இலங்கை வழித்தோன்றலில் வந்து இந்த நாட்டில் பிரஜா உரிமை பெற்றவர்கள், இந்த நாட்டில் பிரஜா உரிமை பெற்றவர்கள். நாம் யாரும் வெளிநாட்டவர்கள் கிடையாது, இந்த இலங்கை திருமண்ணில் வாழக்கூடிய ஒரு மைந்தர்கள். கண்ணியமாக அந்த அமைப்பில் இந்த இலங்கை முஸ்லிம்களாகிய நாம் இந்த இலங்கை முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய ஏனைய அந்நிய மத சகோதரர்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய பேச்சுவார்த்தைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கல்யாண காட்சிகள் என்ன முறையில் நடக்க வேண்டும் என்பதை கட்டாயம் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தெரியாமல் செய்வதனால் பலவிதமான விபரீதங்கள் வந்திருக்கிறது. உதாரணத்துக்கு கொண்டே சொல்கிறேன், இது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்ணியமானவர்களே, சவுதியில் தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த ரிஜான நபிக்குடைய தண்டனையை பற்றி நாம் பேசுகிறோம். சிலர்கள் விமர்சிக்கிறார்கள், சிலர்கள் குறை கூறுகிறார்கள், இது சரிதானா, இது இஸ்லாமிக் லோவா, இது ஷரியா லோவா, இதுக்கு எவ்வளவு தூரம் இஸ்லாத்துல அனுமதி இருக்குது, அப்படிதான் அனுமதி இருந்தாலும் இப்படி எல்லாம் கொடுத்திருக்க கூடாது அல்லவா, இதை கொஞ்சம் பரிசீலித்து பார்த்திருக்கணும் இல்லையா, இது டபுள் செக் பண்ணப்பட்டிருக்கணுமே என்று நம்மவர்கள் கதைக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, எதில் தெளிவில்லையோ, எதில் நமக்கு விளக்கம் இல்லையோ, எதில் நமக்கு விளப்பம் இல்லையோ, அதில் உங்களுக்கு தெரியவில்லையா, தெரிந்தவரிடம் கட்டாயம் கேட்டுக்கொள்ளுங்கள். கண்ணியமானவர்கள், நம்முடைய மார்க்கத்தை நாம் கொச்சைப்படுத்துகிறோம், நம்முடைய சட்டத்தை நாம் கொச்சைப்படுத்துகிறோம். நமக்கு நம்முடைய மார்க்கத்துடைய நுணுக்கம், நுட்பம், விளக்கம் தெரியாது. ஊர் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நுட்பம் நுணுக்கங்கள், ஊர் சட்டங்கள் தெரியும், நம்முடைய அழகிய இஸ்லாத்துடைய மார்க்கத்துடைய சட்டம் தெரியாது. சாந்தமான மார்க்கத்துடைய சாந்தமான சட்டங்கள் உலகத்திலே மக்களுக்கு தெரியாது. உலகத்தை மக்களுடைய ரைட்ஸ்களை காக்க வந்த மார்க்கம் இஸ்லாம், ஆனால் அந்த ரைட்ஸ் நமக்கு தெரியாது. மனிதன் மூலம் உருவாக்கப்பட்ட, மனிதனின் சிந்தனை மூலம் உருவாக்கப்பட்ட அந்த ஹியூமன் ரைட்ஸ் எங்களுக்கு தெரியும், ஆனால் அல்லாஹ்வின் மூலம் நமக்கு தரப்பட்ட ரைட்ஸ் நமக்கு தெரியாது. என்ன சொல்லவர்கள் என்றால், கண்ணியமார்களே, எதை தெரியாதோ அதை பற்றி நாம் பேசுவதற்கும் தேவை கிடையாது. தெரிந்தவரிடம் கேட்க சொல்லுவோம், ஏன் இது சரியா தவறா என்று நாம் ஒரு டிபேட் பண்ணுவதால், இது ஒரு டிபேட்டபிள் சப்ஜெக்டாக, இது ஒரு தலைப்பாக எடுத்து பேசுவதனால் நமக்கு சொருக்கம் பாதிப்பாகவும் கிடையாது, நரகம் கிடைக்க போவதும் கிடையாது. கண்ணியமான, ஆனால் தேவையில்லாமல் முறையற்ற விதத்தில் நாம் அதற்கு கமெண்ட்ஸ் கொடுப்போம் என்றால், இணையதளங்களில், வெப்சைட்டுகளில், ஃபேஸ்புக்குகளில், அநேகமான பிளாக்ஸ்பாட்டுகளில் நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய இன்டலெக்சுவல்கள், நம்முடைய படித்தவர்கள் கமெண்ட்ஸ் கொடுக்கிறார்கள், இது கூடாது, இது தவறு என்று சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களை, தவறா தவறு இல்லையா என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லியிருக்கிறது. இஸ்லாத்துடைய சட்டங்கள் ஒரு உயிரை வாழ வைக்கும், ஒரு உம்மத்தை வாழ வைக்கும், யாருக்கும் எந்த ஒரு அபகீர்த்தியையும் அநியாயத்தையும் உண்டு பண்ண மாட்டார்கள். இந்த ஹதீஸ் தெளிவான ஆதாரம். நபி அவர்கள் சொன்னார்கள், கெடர் யார் ரசூலல்லாஹ், யார் முஸ்லீம், இந்த முஸ்லீமுடைய பேரை வச்சுக்கொண்டு இருக்கிறோமே, இந்த முஸ்லீமுடைய டெபினிஷன் என்ன யார சூழல்லா, இதுக்குரிய வரை விளக்கணம் என்ன யார சூழல்லா? நபி அவர்கள் லேசான ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வ யதிஹி. சுப்ஹானல்லாஹ். சினொரு வார்த்தை எல்லோரும் பாடமாக்கி கொள்ளுங்கள், இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எல்லோருக்கும் சொல்லலாம். நபி அவர்கள் முஸ்லீமுடைய டெபினிஷனை சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் ஸலிம அல் முஸ்லிமூன மின் லிஸானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்றால் தன்னுடைய நாவின் மூலமாக, தன்னுடைய கரத்தின் மூலமாக இன்னொருவருக்கு எந்தவித அநியாயத்தையும் நோவினையும் செய்யாதவர் முஸ்லிம் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்கள், இவர்களுக்கு தான் பேர் முஸ்லிம். இந்த இஸ்லாத்தை ஏற்றுவர்கள் யாருக்கும் நோவினை, அநியாயம், துன்பம், அனுபவம் வருவதை விரும்ப மாட்டார்கள். முஸ்லிம் அல்லாத உயிர் போனாலும் கவலைப்படக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், இஸ்லாமியர்கள். நபி அவர்களுக்கு முன்னால் ஒரு அந்நியருடைய முஸ்லிம் அல்லாத சகோதரருடைய ஜனாஜா செல்கிறது. நபி அவர்கள் எழுந்து நின்றார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், யார சூழல்லா, இந்த ஜனாஜா கூப்பு எலும்பு நிற்கிறீங்களே, இது முஸ்லிமிலே யார சூழல்லா? நபி அவர்கள் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தாருடைய அகிலத்திற்கும் அறுப்படியாக வந்து நபி அவர்கள் சொன்னார்கள், அலைஸத் நஃப்ஸன், இது ஒரு உயிர் இல்லையா, இது ஒரு ஆத்மா இல்லையா, இதை நான் சங்கப்படுத்த கூடாதா என்று கேட்ட ஒரு மார்க்கம் கண்ணியமானவர்கள். அதனால் நாம் நம்முடைய இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தாமல் நம்முடைய இஸ்லாத்துடைய நலவுகளை நாம் காண்பிப்போம். அந்நியவர்கள் நம்மை பார்த்தான் இஸ்லாத்தை புரிந்து கொள்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்த மிகப்பெரிய தவறு. அவர்கள் இஸ்லாத்தை குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து பார்த்தார்கள் என்றால் அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவார்கள். ஆனால் இஸ்லாத்தை அவர்கள் எடை போடுவது, இஸ்லாத்தை மட்டிடுவது நம்மை பார்ப்பதனால், நம்முடைய செயல் சொல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக இருப்பதனால் யோசிக்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம். நான் யாவரம் செய்கிறேன், ஒரு செக்கை கொடுத்திருக்கிறேன், கொடுத்த வாக்கை மீறி நான் சொன்ன தவணையில் அந்த பணத்தை போடாமல் இருப்பதனால் யோசிக்கிறார்கள். முஸ்லிமுடைய வியாபாரம் இப்படிதான், ஏமாற்றுபவர்கள் இஸ்லாம் இதேதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்ற முடிவுக்கு வருகிறார்கள். யாரின் காரணமாக? முஸ்லிம் என்ற பெயரை சுமந்த எம்மின் காரணமாக. கண்ணியமானவர்களே, நம்முடைய நலவுகள் எவ்வளவு இருக்கிறது? நபி அவர்கள் எப்படி நடந்து காட்டினார்கள்? நபி அவர்கள் முஸ்லீம் அல்லாதவருடன் வியாபாரம் செய்தார்கள், கொடுக்கல் வாங்கல் செய்தார்கள், கடன் எடுத்தார்கள், கடன் கொடுத்தார்கள், எவ்வளவு வியாபாரம் செய்து இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பேர் அமீன், நபி அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பேர் சாதிக். கண்ணியமானவர்களை, நமக்கு யாரும் இந்த காலத்தில் சொல்லுவாங்களா, இவர் நம்பகமானவர், இவருக்கு போய் உங்க பணத்தை கொடுங்கன்னு முஸ்லீம் அல்லாத சகோதரர் சொல்றா? இந்த காலத்துடைய ஆச்சரியமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் இப்படியான இந்த சம்பவங்களின் மூலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நாம பல மக்களோட வாழக்கூடிய நேரம் மக்களுடைய மன உணர்வுகளை மதித்து அவர்களோடு எப்படி சகவாழ்வை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் இஸ்லாம் ரொம்ப கரிசனையோடு இருக்கிறது. நம்மோட உறவு இருக்குது, அநேகமான உறவுகள், கணவன் மனைவியுடைய உறவு, தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஒரு மனிதருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உறவு, அவருக்கும் முஸ்லீம் சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு, அவருக்கும் முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு. கண்ணியமானவர்களே, எமக்கு முஸ்லீம் அல்லாத சகோதரர்களும் இருக்கக்கூடிய உறவு மனிதன் என்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய உறவு. மனிதன் என்ற அடிப்படையில் நாம் மார்க்கத்தோடு நாம் அவரோடு சேருவதில்லை. அல்லாஹ் தெளிவாக இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் பாரிய வேறுபாடை வைத்திருக்கிறான். நாம் குஃப்ரோடு சேருவதில்லை. குஃபாரர்களுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவருடைய பொதுவான விஷயத்தில் சேர்ந்து கொள்கிறோம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அப்துல்லா பின் உரைக் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஒருவரை தான் வழிகாட்டியாக, கைட் பண்ணக்கூடிய ஒருவராக நபியவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். மார்க்கத்தில் ஒன்று சேர்வது கிடையாது. பொதுவான விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், பொதுவான விஷயங்களில் தாராளம் நம்முடைய அழகிய நற்குணங்களை காட்டலாம். கண்ணியமானவர்களே, ஆனால் நடந்தது வேறு. நம்முடைய குவாலிட்டிஸ், நம்முடைய பழக்கங்கள், நம்முடைய குணங்கள் மாறுபட்டதனால் அதை வைத்து இஸ்லாத்திற்கு எடை போட்டு விட்டார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, ஒரு முக்கியமான காலத்திலே வாழ்கிறோம், மிக முக்கியமான ஒரு காலம். நான்கு விஷயங்களை நாம் கடைபிடிப்போம் என்று சொன்னால் இப்படியான காலங்களில் நாம் லேசாக நம்முடைய இஸ்லாத்தை நம் மக்களுக்கு சொல்லலாம். முதலாவது அத்தாரூப் என்று சொன்னால் நாம் மற்றவர்களை யார் என்று அறிந்து கொள்வது. பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லீம் அல்லாத சகோதரர் இருக்கிறார், வருட கணக்கு இருக்கிறார், அவர் வாழ்கிறாரா, அவர் என்ன செய்கிறார், அவர் பசியோடு இருக்கிறாரா, பட்டினியோடு இருக்கிறாரா, யார் இந்த நபர் என்பதை பற்றி தெரியாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம். ஆனால் சீர்குத்தி இருக்கிறோம், இவர் நன் முஸ்லீம், இவர் முஸ்லீம் அல்லாதவர், அதனால எனக்கு என்ன அவரது விஷயத்துல என்ன அக்கறை இருக்குது, நான் என்ன பாட்டில் இருக்கிறேன், அவர் அவட்ட பாட்டில் இருக்கட்டும் என்று நாம் ஒதுங்கி இருக்கிறதுனால அறிமுகம் என்பதை இல்லாமல் போய்விட்டது. கண்ணியமானவர்கள் நபி அவர்கள் எத்தனை யூதர்களோடு கிறிஸ்தவர்களோடு அறிமுகம் செய்திருந்தார்கள். நஜிரான் வாசிகள், இது மிக பிரபலமான உடன்படிக்கை. கண்ணியமானவர்களே, நஜிரான் தேசத்தில் இருந்த முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நபியிடத்திலே வந்தார்கள். நன்றாக கேட்டுக்கொள்ளும் கண்ணியமானவர்கள், எந்தளவு அறிமுகத்தோடு நபியோடு வைத்திருந்தார்கள். இவர்கள் வருபவர்கள் நஜிரான் நாட்டை சேர்ந்தவர்கள். நஜ்ரான் நாட்டை சேர்ந்த இந்த குலத்தில் இந்த கோத்திரத்தை சேர்ந்த இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் என்பதை நபியவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அதற்குரிய அந்தஸ்தி கொடுத்தார்கள். இந்த அளவு தூரம் என்றால் தாரீக்கில் வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வந்த அந்த முஸ்லீம் அல்லாத கோத்திரத்தாருக்கு நபியவர்கள் பள்ளியின் பக்கத்தில் ஒரு இடத்தை கொடுத்து தங்க வைத்தார்கள். உங்களுக்குரிய தேவைகள் அந்த இடத்தில் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். எந்த அளவு தூரம் உங்களுக்குரிய வழிபாட்டுடைய விஷயத்தில் அந்த வழிபாட்டையும் அந்த பள்ளியோடு அண்மித்து அந்த பகுதியில் செய்யலாம் என்று அனுமதியும் கொடுத்தார்கள். சுபஹானல்லாஹ், அந்த அளவுக்கு புரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் நாம் நம்முடைய லேன், நம்முடைய ஒழுங்கை குழம்புடைய பாத்திர சொல்றதா தோட்டம் என்று சொல்லுவாங்க, அந்த தோட்டத்தில் எத்தனை பேரை விளங்கி வச்சிருக்கிறோம், அறிமுகமாக இருக்கிறதா, நானும் என்னுடைய பாடும் என்று இருக்கிறோமா, அல்லது நான் குறைந்தபட்சம் என்னுடைய இந்த தோட்டத்தில் 10 முஸ்லிம் வீடுகளும் 5 முஸ்லிம் அல்லாதவருடைய வீடுகளும் இருக்குது என்று ஒரு அறிமுகமாவது விளங்கி வச்சிருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, மக்களோடு சேர்ந்து புழுகுவதில் எந்த தவறும் கிடையாது. சேர்ந்து நடக்கலாம், அவர்கள் சுக துக்கங்களில் பங்கு பற்றலாம், யார் என்று விசாரிக்கலாம், நோய் விசாரிக்கலாம், அன்பளிப்புகள் கொடுக்கலாம், தாராளம் மனிதன் என்ற அடிப்படையில் தாராளமாக நடந்து கொள்ளலாம். முதல் கண்ணியமானவர்களே, அத்தாரு நமக்கு மத்தியில் யார் இவர்கள் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இரண்டாவது கண்ணியமா அத்தகாவும் தப்பாகும் என்று சொன்னால் நாங்களும் அவங்களோட மென்டாலிட்டியை விளங்கிக் கொள்ளணும். அவர் ஒரு கொள்கையுடையவர், அவர் ஒரு மத சகோதரர், அவருக்கு என்ன சில சில கட்டுப்பாடுகள் கட்டுக்கோப்புகள் அவர்களுக்கு என்று இருக்கும், அவைகளை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவைகளை விளங்கிக் கொண்டால் முறையாக நடப்போம். கண்ணியமானவர்களே, இதையும் நாம் செய்துவிட்டால் அடுத்ததுதான் நாம் அவர்களுக்கு அவர்களோடு வரக்கூடிய மனக்கசப்புகளை அச்சாமும் அதை மன்னித்துக் கொள்ளுதல். நான் ஒரு கொள்கையில் இருக்கிறேன், அவர் இன்னொரு கொள்கையில் இருக்கிறார், அந்த ரெண்டு கொள்கையும் ஒரு நாளும் ஒன்று சேர முடியாது. இப்படியான சந்தர்ப்பத்தில் நாம் விட்டு கொடுப்போம். கண்ணியமானவர்களை, நாம் அந்நிய மார்க்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் நம்மை பற்றி பேசணும். நம்ம தீர எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்குது, நம்ம தீர எவ்வளவு வித்தியாசமான கருத்துகள் இருக்குது. ஒரு கருத்து உள்ளவர் இன்னொரு கருத்துள்ளவருக்கு சலாம் சொல்வது கிடையாது. நான் இந்த கட்சி, நான் இந்த கொள்கை, நான் இந்த இயக்கம், நான் இந்த தரீகா, நான் இந்த அமைப்பு என்று சொல்லி நாமே பிரிந்து நாமே மற்றவர்களுக்கு சலாம் சொல்லாமல் இருக்கிறோம். நம்முடைய தோடம், நம்முடைய தோட்டத்தில், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு கருத்துடைய நம்முடைய முஸ்லிம் சகோதரரை பார்த்து நாம் சலாம் சொல்லாமல் இருக்கிறோம். எவ்வளவு அநியாயம் கண்ணியமானவர்களே! கருத்திலேதான் வித்தியாசம். அவர் ஒரு கருத்தை சொல்கிறார், அந்த கருத்துக்கும் மார்க்கத்தில் இடம்பாடு இருக்கிறது. ஆனால் அவரை போய், அவர் ஒரு மிகப்பெரிய நரகவாதி, இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு மனிதரை பார்ப்பதை போல் அவரை பார்த்து சலாம் சொல்வதும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அதனால் நாம் கட்டாயம் செய்யக்கூடிய மூன்றாவது ஒரு விடயம்தான் தசாமு, நமக்கு வரக்கூடிய வித்தியாசங்களில் விட்டு கொடுத்தலும் மன்னிப்போம். நான்காவது இருப்பது கண்ணியமானவர்களே, அத்தஆவுன் அவர்களுக்கு நாம் உதவி செய்வது. இந்த நான்கையும் நாம் சரியான முறையில் இஸ்லாம் சொல்ல கூடிய இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் எடுத்து நடப்போம் என்று சொன்னால் நமக்கு மத்திய இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் மூலம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் குறையலாம். பிரச்சனைப்படுத்துவார்கள். ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய அநேக மக்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், நல்ல மக்கள் நம்மை விரும்புவார்கள், நம்முடைய பழக்கத்தை பார்த்து நம்மை விரும்புவார்கள், நம்மை மதிப்பார்கள், இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவார்கள். அவருக்கு அவட மார்க்கத்தில் பட்டிருக்கலாம், ஆனால் இஸ்லாத்துடைய விடயத்தில் அவர் ஒரு நல்லெண்ணத்தை வைத்திருப்பார். ஆனால் கண்ணியமானவர்களே, நம்முடைய பழக்க வழக்கத்தின் காரணமாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய நல்லெண்ணம் குறைந்து கொண்டு வருகிறது. இதை கட்டி எழுப்ப வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம்முடைய பேச்சும் நம்முடைய செயலும் மற்றவர்களுடைய எண்ணங்களையும் மற்றவர்களுடைய சிந்தனைகளையும் புண்படுத்தாத வண்ணம் நடக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதனால் மிக முக்கியமான ஒரு காலகட்டம், இது சந்தர்ப்பமாக அதிகமாக பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எவ்வளவு தூரம் இஸ்லாம் நமக்கு மாற்று மத சகோதரர்களுடன் நடந்து கொள்ள சொல்லியிருக்கிறது என்பதை ஜம்மியத்துல் உலமா ஒரு அழகான அறிக்கையை ஏற்பாடு செய்து முழு மக்களுக்கும் அனுப்புவதற்குரிய ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டிருக்கிறது. சுமார் 16 பாயிண்ட்ஸ்களை 16 அமைப்பில் அந்த ஒரு அறிக்கையை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா முழு நாட்டு மக்களுக்கும் அனுப்புவதற்காக வேண்டி பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கான பலவிதமான கருத்தரங்குகளை உலமாக்களுக்கு விசேடமாக முழு நாட்டிலும் செய்து கொண்டிருக்கிறது. சுமார் 3000 உலமாக்கள் கலந்து கொண்ட ஒரு மிகப்பெரிய பல நிகழ்ச்சிகளையும் நாடுலாவ ரீதியில் நடத்திருக்கிறது. காரணம், கண்ணியமானவர்களே, நாம் நம்மை சரியாக விளங்கவில்லை. நாம் முஸ்லிம்கள் யார் என்பதை நாம் விளங்கியிருந்தால் அவர்களோடு அழகாக நடந்திருப்போம். இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதற்கு காரணமாக இந்த தலைப்புகளில் கூடுதலாக பேச வேண்டிய ஒரு அவசியமும் ஒரு அவசரமும் ஏற்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, முதலாவது பிற மத சமயத்தவர்களுடைய இன்ப துன்ப விடயங்களில் கலந்து கொள்வது. பக்கத்து உள்ள ஒருத்தர் செத்து போயிருக்கிறாரு, அவட வீட்டுக்கு போய் அவட விசாரிக்கிறது, தாராளம் போகலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. முஸ்லிம் அல்லாத சகோதரர் எந்த அளவு தூரம் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது, அவைகள் அந்த ஜனாஜாவை பின்துயர்ந்து போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் அதுக்கும் அனுமதி, அந்த ஆர்வம் ஊட்டப்பட்ட செயல் அல்ல, போக முடியுமா என்று ஒரு நபர் கேட்டால் இஸ்லாம் சொல்வது தாராளம் உங்களுக்கு போகலாம், ஆனால் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் என்று இருக்கக்கூடிய சடங்குகளில் நாம் செய்வதோ சடங்குகளில் கலந்து கொள்வது இல்லை. ஒரு மரண வீட்டுக்கு கலந்து கொள்வது, ஒரு யகூதியுடைய மகன் மரண தருவாய் இருக்கிறார், நபி அவர்கள் அந்த சிறுவனிடம் போனார்கள். நபி அவர்கள் அந்த சிறுவனை பார்த்தார்கள். அந்த சிறுவன் நபி அவர்களுக்கு ஹிதுமத் செய்த ஒரு காதிமாக ஒரு ஊழியனாக இருந்தான். நபி அவர்களுக்கு கவலை வந்தது, எனக்கு ஒரு ஊழியம் செய்த இந்த யகூதியுடைய சிறுவன் யூத சிறுவன் கலிமா இல்லாமல் மரணிக்க பார்க்கிறானே என்ற ஒரு கவலையோடு அந்த தகப்பனை பார்க்கிறான். தகப்பனுக்கும் விஷயம் வழங்கியது, நபி அவர்கள் என்னுடைய மகன் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பதை விரும்புகிறார். மகனுடைய முகத்தை பார்த்தார்கள், மகனுக்கும் விருப்பமாக இருக்கிறது, நபி அவர்கள் இஸ்லாத்தை எனக்கு இருக்க சொல்கிறார்கள் போலும், நானும் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதும் தகப்பன் மகனுக்கு சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், அல்லாஹ் அந்த கலிமாவுடைய பாக்கியத்தை அந்த யூத சிறுவனுக்கு கொடுத்தான், கலிமாவை சொன்னவுடன் உயிர் போய்விட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதபி மினன்னார். இது போன்ற ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அல்லாஹ் என் மூலம் நரகத்திலிருந்து ஒரு ஒரு மனிதனை காப்பாற்றி விட்டான் என்று சொன்னார்கள். என்ன சொல்வார்கள் என்றால், கனிமார்களே, இன்னொருடைய மரண வீட்டுக்கு போனார்கள் நபி அவர்கள், மரணத்துடைய நேரத்தில் பக்கத்தில் இருந்தார்கள், தாராளம் செய்யலாம். இது போன்ற விடயங்களில் நாம் கூடுதல் தரிசனை இதன் பின்னால் செய்யணும். இதுவரை காலமும் செய்திருக்கிறோம், ஆனால் பலர் செய்யாமல் இருந்திருக்கிறோம். எங்கட வீட்டு ஹயாத்து மௌத்துக்கே நாம் போவது கிடையாது, நம்முடைய தொழில் நம்முடைய வேலை சொல்லிண்டு நாம் ஒதுங்கியிருப்போம் என்று சொன்னா, கண்ணியமானவர்களை, சமூகத்துல இந்த ஒற்றுமையையும் சகவாழ்வையும் கட்டி எழுப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த சொல்லக்கூடிய 16 விடயங்களும் நம்ம மத்தியில நாம் வாழக்கூடிய பிரமத சமூகத்தின் மத்தியில் ஒற்றுமையையும் சகவாழ்வையும் ஒட்டுமொத்தமாக உண்டாக்குவதற்கான சில அறிவுரைகளும் வலியுறுத்தல்களும் கண்ணியமானவர்களே. பொதுவாக நம்முடைய வைபவங்கள் இருக்குது, நம்முடைய கல்யாண வைபவங்கள், நம்முடைய நிகழ்ச்சிகள், இந்த நிகழ்ச்சிகளுக்கு அவர்களையும் அழைக்கலாம். தாராளம் மஹரமுடைய நிலைமையில் பாவங்கள் நடைபெறாத வண்ணம் அவர்களையும் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு அழைக்கலாம். நம்முடைய கல்யாணத்தை கூப்பிடலாம், நம்முடைய வீட்டு ஒரு சாப்பாடு போட்டிருக்கிறோம், அவர்களை கூப்பிடலாம். ஆனால் கண்ணியமான சிலர்களை நாம் ஒரு ஓரமாக்கி வச்சிருக்கிறோம். அவர்களுக்கென்று ஒரு பிளேட், அவர்களுக்கென்று ஒரு கிளாஸ், அவருக்கு என்று சொல்லி சில சட்டி மூட்டு, சில பாத்திரம், சில யூட்டென்சில்ஸ், சில எக்யூப்மெண்ட்டை நாங்கள் ஓரத்தாக்கி வச்சிருக்கிறோம். கண்ணியமாக அசுத்தமானவர்கள் என்று ஒன்றும் கிடையாது. அவர்கள் மதுபான மறந்துகிறார்கள், அதனால் அந்த வாய் பட்டால் அந்த கோலையில் அந்த கப்பில் அது குடிக்கக்கூடாது என்று ஒரு பரண ஒரு ஒழுக்கம் இருந்து வந்தது மூதாத இடத்தில். ஆனால் ஹராம் என்பதோ கிடையாது, நாம் ஒதுக்கி வைப்பது தேவையில்லை. நாம் அவர்களை அழைக்கிறோம், அவர்கள் வருகிறார்கள், விருந்திலே கலந்து கொண்டார்கள், விருந்திலே கலந்து கொண்டு சென்று விட்டார்கள். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம், இவரை எப்படி அப்பா கூப்பிடுறது, நம்முடைய ஃபங்க்ஷனுக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு எப்படி கூப்பிடலாம்? தாராளம் பாவம் நடக்காத வண்ணம் அவர்களை நம்முடைய இடங்களுக்கு தாராளமாக அழைக்கலாம். ஏனே நிறைய மக்கள் இருக்கலாம், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், இவர்களுக்கு உதவுவது கண்ணியமானவர்களே. சமீப காலமா மாஷா அல்லாஹ் அநேகமான இடங்களில் இலவச புத்தக விநியோகம் புக் டொனேஷன் பண்ணிருக்கிறாங்க. படிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத ஏழை சிறார்கள் வறிய குடும்பத்திற்கு உதவி செய்தார்கள். ஒரு பக்கத்து வீட்டுல, நம்ம தோட்டத்துல, நம்ம ஏரியால ஒரு விதவை பெண் இருக்கலாம், அவட கணவன் மரணித்திருக்கலாம், அவட வீட்டுக்கு போய் அவர்களுக்கு தேவையான உணவு பண்டங்களை, தீன் பண்டங்களை நாம் வாங்கி கொடுப்போம் என்று சொன்னால் உள்ளத்தில் ஒரு சந்தோஷமும், உள்ளத்தில் ஒரு இஷ்டத்தை பற்றி கண்ணியமும் உண்டாகும். தாராளம் செய்யலாம், நம்முடைய சதகா அது மன்னியவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். ஜகாத் கொடுக்க முடியாது, ஜகாத் 102% நம்முடைய முஸ்லிம்களுக்கு தான் கொடுக்கணும், அதையும் முறையாக கொடுக்கும் என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய அநேகமான ஏழைகள் மேலோங்கி வருவார்கள். ஆனால் நம்முடைய சதகா இருக்குது, நன்கொடை இருக்குது, தான தர்மம் இருக்குது, தாராளமாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்யலாம். குறிப்பாக நோயாளிகள், வயோதிபர்கள், விதவைகள், இவர்களை ஐடென்டிஃபை பண்ணி, இவர்களை இவர்களை தேர்ந்தெடுத்து இவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகவாள்களை கட்டி எழுப்பலாம். இதே போன்று கண்ணியமாக பொதுவான சிரமதானம் இருக்கு, பொதுவான வேலைகள், ஸ்கூல்ல ஒரு சிரமதானம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் ஒரு சிரமதானம் இருக்குது, நம்முடைய ஊர்ல ஒரு பொதுவான இடத்துல ஒரு சிரமதானம்டா. அநேகமாக எல்லாரும் இருக்கக்கூடிய இடத்துலனா முஸ்லிம்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருப்பாங்க. சமீப காலமாக இந்த டாபிக் அநேகமாக பேசப்படுவதனால போற போகக்கூடிய இடங்கள்ல கேட்கக்கூடிய ஒன்றுதான், பொதுவான நிகழ்ச்சி வச்சா நீங்க தான் வர்றதே இல்லையே, காசு தருவீங்க, உணவு தருவீங்க, ஆனா நீங்க நேரடியாக இதுல பங்கு பெற்றது குறைவு. நீங்கள் வந்து சுத்தமாக்குவதோ, நம்முடைய பொதுவான பப்ளிக் லைப்ரரி, இது மாதிரி பொதுவான இடங்களில் ஒரு சிரமதான பொது வேலை திட்டம் நடந்தால் நம்முடைய முஸ்லிம்கள் கலந்து கொள்ளக்கூடிய அவர்கள் பார்ட்டிசிபேஷன் எவரேஜ் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. இதையும் ஆர்வமூட்டுகிறோம், பொதுவான வேலை திட்டங்கள், பொதுவான சிரமதானங்கள் நடந்தால் நாம் அதில் கலந்து கொள்வோம், ஏன் நாமும் அதில் இருந்து ஒரு பிரயோஜனத்தை, ஒரு பெனிஃபிட்டை நாமும் பெற்றுக்கொள்கிறோம் என்ற அடிப்படையில் நாம் அவைகளுக்கு உதவலாம். பொதுவாக வைத்திய சாலைகள், பொதுவான மடங்கள், இவைகளுக்கு நாம் உதவி செய்யலாம். இதே போன்று கண்ணியமானவர்களே, பிற சமயத்தவர்கள் நம்முடைய பள்ளியை வந்து, நம்முடைய வணக்க ஸ்தலங்களை வந்து பார்ப்பதற்கு விரும்புகிறார்கள். தாராளம் இடம் கொடுக்கலாம், ஒழுக்கத்தோடு, மரியாதையோடு, அதவோடு அவர்களை அழைத்து நம்முடைய பள்ளிவாசல்களை தாராளம் காட்டலாம். நபியுடைய காலங்களில் எத்தனையோ முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் சம்பவங்கள் ஏராளம் இருக்கிறது, அதனை நான் சொல்ல நேரம் இடம் கொடுக்காது. பள்ளியில் நபி இடம் கொடுத்தார்கள், பள்ளியில் கைதிகளை கட்டி வைத்தார்கள், பள்ளியில் அவர்களுக்கு சர்வியா கொடுத்தார்கள், பள்ளியில் அவர்களுக்கு நபியவர்கள் அட்வைஸ் பண்ணினார்கள். பல சரித்திரங்கள், பல சம்பவங்கள் இருக்கிறது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு நபர் விரும்புகிறார், நான் பள்ளியை பார்க்கணும் என்றால் ரொம்ப கண்ணியமான முறையில் அவரை ஒழுக்கத்தோடு கூட்டி வந்து தாராளமாக பள்ளியை காட்டலாம். அவருக்குரிய சன்மான நிகழ்ச்சிகளில் நானும் கலந்து கொள்ளணும் விரும்புகிறார். சொல்கிறாங்க, பொதுவாக நாங்கள் லீவு நாட்களில் நம்முடைய போயாடை ப்ரோக்ராம் இருக்குது, விரும்புகிறார், ஒரு பொதுவான ஒரு தலைப்புல ஒரு நிகழ்ச்சி செய்கிறோம், அவரும் விரும்புகிறாரு, நானும் வந்து கலந்து கொள்ளணும், இது நல்ல விஷயத்துல நானும் வந்து பங்கு கொள்ளலாமா என்றால் தாராளம் முறையோடும் கண்ணியத்தோடு அவர்களை அழைத்து வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்வதில் எந்த தப்புமோ எந்த தவறுமோ கிடையாது. இது போன்ற கண்ணியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், நம்முடைய சில அமல்கள் இன்னொரு சில மதத்துடைய கட்டுக்காக அவருடைய கோட்பாட்டின்படி தவறாக இருக்கலாம், அல்லது தவறு என்று நினைத்திருக்கலாம், தவறு என்று எண்ணியிருக்கலாம். இப்படியான விஷயங்களில் கண்ணியமானவர்களே, நம்ம இன்னொரு பார்த்தது ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள், ரொம்ப நுணுக்கமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்கள். உதாரணத்துக்கு குர்பானுடைய விஷயம், ஆடு இருக்கிறோம், மாடு இருக்கிறோம், அகைக்கா நேர் சென்று ஏதோ ஒரு அடிப்படையில நாம் ஆடு மாடுகளை அல்லாஹ் நமக்கு தந்த அனுமதித்த இந்த பிராணிகளை அறுக்கிறோம், சாப்பிடுகிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் சிலருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம், மதத்துடைய அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில், அல்லது அவருக்கு அது பிடிக்காத பிடிக்காத என்ற அடிப்படையில் இருக்கலாம். இருந்தாலும் நாம் அதை உண்ணுகிறோம் என்று சொன்னால் மிக முறையாக, ரொம்ப ஒழுக்கமாக, அதன் எலும்பு, அதன் தோல், அதன் முள்ளு, அதன் இரத்தம், அதன் கழிவுகள் பிறருடைய கண்ணில் படாமல் பாடசாலைகளுக்கு முன்னால், பிற மத சமயத்தருடைய வணக்க ஸ்தலங்களுக்கு முன்னால் நடந்திருக்கிறது. நம்மிடம் முழுமையான எவிடன்ஸ் ரெக்கார்ட் இருக்கிறது. பிற மத வணக்கத்தலங்களுக்கு முன்னால் அறுத்திருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு ஒரு அனாச்சாரமான செயல் யோசித்து பாருங்கள். பள்ளிக்கு முன்னால் தடி இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு பிராணியை வந்து கட்டி வைத்தால் நம்முடைய இரத்தை எவ்வளவு கொதிக்கும். அது மாதிரி அவர்களுடைய மத உணர்வுகளை மதிக்காமல் அவர்களுடைய வணக்கத்தலங்கள் பொதுவான இடங்களில் நாம் கொண்டு போய் அறுத்தால் அவர்கள் வேதனைப்படுவார்கள். அதனால கண்ணியமானவர்களே, நமக்கு சாப்பிடணுமா? நமக்கு சாப்பிட தேவை இருக்கலாம், தாராளம் சாப்பிடலாம். ஆனால் ரொம்ப முறையாக அறுக்கப்படக்கூடிய இடங்கள் சுத்தமானதாக, அறுக்கப்படக்கூடிய இடங்கள் மறைவானதாக இருக்கணும். அறுத்த பின்னால் அதை பங்கு வைக்கக்கூடிய நேரம் ஹஜ்ஜி பெருநாள் வார வர சொன்ன வர இருக்குது என்று நாங்க இப்பே இருந்துடாம, ஏனே நம்முடைய அறுவல் முறைகளிலையும் நாம் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பங்கு வைக்கக்கூடிய நேரத்திலும் ரொம்ப ஒழுக்கமாக மறைவாக செய்வோம் என்று சொன்னால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை நமக்கு காத்திருக்கிறது. அதுபோன்ற கண்ணியமானவர்களே, பொதுவாக பிற சமயத்தினுடைய உணர்வுகளை நாம் கட்டாயம் மதிக்கணும். பிற மத சமயத்தவர்களுக்கு சில எங்களுடைய அமல்கள் பிடிக்காமல் இருக்கலாம். அப்படியான விஷயங்கள் கண்ணியமானவர்களே ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப அமைதியாக நடந்து கொள்ளணும். அடுத்ததுதான் கண்ணியமானவர்களே, பொதுவாக நாம் நம்முடைய பேச்சுக்களை ரொம்ப ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ளணும். பொதுவாக பஸ்ல போனா போக்குவரத்து நேரத்தில் ஒரு கால் வந்துட்டா நம்முடைய பஸ் மாதிரி சத்தமா நாம் பேசுகிறோம், சலாம் சத்தமா சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, பஸ்ல நாம் மாற்றிருந்த முஸ்லிமா இருக்கலாம், ஆனால் சலாம் முழு எல்லோருக்கும் பஸ்ஸுக்கும் கேட்கறது மாதிரி அதிர்றதுக்கு சலாம் சொல்றது, எல்லோரும் கேட்கறது ஒண்ணும் பேசுறது. ஆனா நம்முடைய வெளிரங்க அடையாளம் தொப்பி தாடி ஜுப்பா போட்டிருந்தா எல்லாரும் அடையாளம் வழங்கிடுவாங்க ஒரு முஸ்லீம். அது இல்லாம வெளிரங்கத்தினுடைய சூரத்தில் இல்லாமல் ஒரு பேச்சிலையும் இவர் முஸ்லீம் என்று விளங்கினால் என்ன ஒரு பப்ளிக் பிளேஸ் இப்படி ரொம்ப அசிங்கமா நடந்து கொள்றாரு, இப்படிதான் முஸ்லீம்களா என்று கேட்டுக்கொள்வார்கள். குறிப்பாக அன்பார்ந்த வாலிபர்களே, நாங்கெல்லாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போகக்கூடியவர்கள், ட்ரெயின்ல பஸ்ல இது போன்ற எல்லா இடங்களிலையும் நம்முடைய போனின் மூலம் யாருக்கும் தொந்தரவு ஏற்படக்கூடாது. குறிப்பாக இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லணும், யாருக்கும் இடங்கள் இல்லாத வண்ணம் ஒரு கூட்டமா ஒரு சேர்ந்துட்டோம்னா, ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்துட்டோம்னா பஸ் உள்ளுக்க நாங்கத்தான் ராஜ மாதிரி நாலு பேர் சத்தம் போடுறது சிரிக்கிறது மற்றவருக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். குறிப்பாக ஸ்கூல் போய் வரக்கூடியவர்கள் ஒரு பத்து பேர் ஏறிட்டோம்னு சொன்னா அது நம்முடைய வாகனம் மாதிரி சிரிப்பதும் கதைப்பதும் கிண்டல் செய்வதும் பரிகாசம் செய்வதும் கண்ணியமானவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தா தாராளம் செய்யலாம். ஆனால் பொதுவாக மக்கள் பயணிக்கக்கூடிய வாகனங்களில் பேருந்துகளில் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கோணமாக நாம் நடந்து கொள்ளிருக்கிறோம். குறிப்பாக செல்போன் மொபைல் போனுக்கு கண்ணியமாறக்கூடிய கால்களை ஆன்சர் பண்ணும் பொழுது ரொம்ப ஒழுக்கமாக அல்லது இறங்கின ஒருவர் பேசலாம். பேருந்துகளில் சத்தமாக மற்றவர்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடிய நிலைமையில் அவர்களுக்கு எரிச்சல் வரக்கூடிய நிலைமையில் நான் நடந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னால நடந்திருந்தா ஒரு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இப்போ ஒவ்வொரு செயலும் முஸ்லீம்களோட செயலும் அவதானிக்கப்படுது, முஸ்லீம்களை எல்லோரும் பார்க்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஒரு வேறு விதமான முறையில் விமர்சிக்கப்பட்டதனால் ஒரு பிக்சரை காட்டப்பட்டிருப்பதனால் நம்முடைய செயல்களை பார்க்கிறார்கள். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நான் போன் சத்தமா பேசியிருந்தா எல்லாரும் சொல்லுவாங்க கோல் பேசி கொண்டு இருக்கிறாரு, ஆனா நான் இப்போ ஒரு கோல் சத்தமா பேசினா சொல்லுவாங்க டீசென்ட் இல்லாம விழுக்கம் இல்லாம அசிங்கமா பஸ்ஸுக்கு பேசுறான்னு மக்கள் குறைய சொல்ல இருக்கிறாங்க. சமீபத்துல ஒரு பேஸ்புக்ல ஒரு முஸ்லீம் நபர் ஒரு விஷயம் ஒரு தவறாக நடந்து கொண்டு சொல்லி அவர் பயணம் செய்த பேருந்துல போட்டோவை பிடித்து பேஸ்புக்ல போட்டிருக்கிறார், பாருங்க இவர் ஒரு தவறாக நடக்க பார்க்கிறார் ஒரு பெண்மணியிடம். இப்படி வரக்கூடிய சவால்கள் இருப்பதனால் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும் கண்ணியமானவர்கள். அது போன்று நம்முடைய விழாக்கள் நம்முடைய வைபவங்களில் ரொம்ப எளிமையாக ரொம்ப சிம்பிளாக நடந்து கொள்ளும். பொதுவாக முஸ்லிம்கள் நாம் அநேகமாக நல்ல சாப்பிடுபவர்கள், நல்ல உடுக்கக்கூடியவர்கள், நல்ல பிரயாணம் செய்பவர்கள். அதனால மற்றவர்களுக்கு பார்த்து கொஞ்சம் ஒரு ஒரு பொறாமை ஏற்படலாம். இருந்தாலும் நம்முடைய வாகனங்களை பார்த்து கல்யாணத்துடைய உடுப்புகளை பார்த்து நல்ல சொல்லி இருக்குது போலண்டு யாரும் நினைக்கலாம். உண்மையில் முஸ்லிம்கள் மாஷால்லா கொஞ்சம் இருந்தாலும் அநேகமாக சாப்பிடக்கூடியவர்கள் உடுக்கக்கூடியவர்கள். பொதுவான இடங்களுக்கும் போகும்போது எளிமையை கையாள்வது மிக விரும்பத்தக்க கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே போன்று கண்ணியமார்களே, தவறான இஸ்லாத்துடைய தவறான கருத்துக்களை யாரும் உங்களுக்கு சொல்லும் பொழுது ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் அமைதியாக அவருக்கு விளங்கப்படுத்துவோம். இப்போ ஒரு ஹாட் நியூஸ் தான் இந்த ரிஜான் நபி கூடிய இதை வைத்து முழு உல நாடும் நம்மை விமர்சிக்கின்றது. நாம் தான் பேசுகிறோம், முஸ்லிம்களுக்கு கவலையே இல்லைன்னு சொல்கிறது. பலரும் பலதை பேசுகிறார்கள், இதை வைத்து நம்மை இரத்தத்தை சூடாக்குகிறார்கள், இதெல்லாம் மார்க்கமா என்று சொன்னால் நாங்களும் அதுக்கு ஆமாசாமி போடாம நம்மும் அழகாக நமக்கு பதில் சொல்ல தெரியலையா, பதில் சொல்லுறாட்ட சொல்லுவோம், இல்ல இது நல்ல சட்டம் தான், ஆனா எனக்கு சொல்லி கூட தெரியாம இருக்குது, நான் ஒரு ஹஜ்ரத்ல பேரை தாரேன், இன்னாருடைய ஒரு பேரை தாரேன், இன்னும் போனால் எனக்கு ஒரு அழகான ஒரு விளக்கத்தை தருவார் என்றால் அவரிடம் கூட்டிப்போமே தவிர கண்ணியமானவர்களே, நாம் அவரை சொல்லி நறிவிடக்கூடாது. அநேகமான பேர் நிறைய முஸ்லீம் அல்லா சகோதரர்கள் கேட்டது கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், ஏன் இந்த மிருகங்களை குரூரமாக கொண்டு சாப்பிடணும், உங்களுக்கு வேறு இந்த பச்சை இந்த மரக்கறி வகைகளை சாப்பிடக்கூடாதா என்று யாராவது நம்மளிடம் கேள்வி கேட்டா, அது மார்க்கத்தில் சொல்லியாச்சு, அதுக்கு நோவு இருந்தா என்ன, நோவு இல்லாட்டி என்ன, நாங்கள் சாப்பிடணும்னு பதில் சொல்லி மார்க்கத்தை பிழையாக காட்டி கொடுக்க வேண்டாம். கனிமா நமக்கு விளக்கம் இல்லையா, நமக்கு தெளிவு இல்லையா, தெளிவான இடத்தில் போய் கேட்போம். இது போன்ற கண்ணியமார்களே, பிற சமயத்தோடு நல்லுறவோடு நல்லுறவுகளை மேம்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் நடந்தால் நாம் கலந்து கொள்வோம். இரத்த தான முகம், ஒரு பிளட் டொனேஷன் பிளட் கேம்ப் நடக்குது, நாமும் போய் இரத்த தானம் கொடுக்கலாமா, ஒரு நாலு கிரைடீரியா இருக்குது, அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் படி இரத்தம் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை, அப்படியான இடங்களுக்கு நாமும் போவோம். பொதுவான விஷயங்களில் நம்முடைய பார்ட்டிசிபேஷன், நம்முடைய ஒத்துழைப்பை கூடுதலாக காட்டுவோம். இந்த சொல்லப்பட்ட 16 கண்ணியமானவர்களே, நாம் பிற மதத்தினுடைய வாழக்கூடிய நேரம் அந்த சகவாழ்வை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி நாம் எடுக்கக்கூடிய சில நடைமுறைகள், சில முறைகளை தான் சொல்லிருக்கிறேன். இது இல்லாமல் கண்ணியமார்களே, நாளுக்கு நாள் நமக்கு மத்தியில் பலவிதமான கசப்புணர்வுகள் வந்தால் அவைகளை விட்டு கொடுப்போம். குறிப்பாக கண்ணியமானவர்களே, நம் மத்தியில் எவ்வளவு கசப்புணர்வுகள் இருக்கிறது, இயக்கம் என்று கொள்கை என்று நாம் பிரிந்திருந்தால் முதலில் அவைகளை நாம் விட்டுவிடுவோம். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு முன்னால் நம்முடைய முஸ்லீம்களை பார்ப்போம், எல்லாருக்கும் சலாம் சொல்லுவோம், யாரையும் பிரித்து பார்க்காமல் முஸ்லீம் என்று பார்ப்போம், கலிமா சொன்ன ஒரு சகோதரர் என்று பார்ப்போம், தவறு செய்தால் மன்னிப்போம், மன்னிப்போம், மன்னிப்பு கேட்போம், மன்னிப்பு கொடுப்போம், எனக்கு ஒரு கருத்து இருக்குது, அவருக்கு ஒரு கருத்து இருக்குது, விட்டு கொடுப்போம், நிர்வாகத்தை சொல்றாரு இல்ல இதுதான் செய்யணும், இல்ல அவர்தான் செய்யறாரு, பிரச்சனை இல்ல, யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து ஒரு நிலைமைக்கு நாம் கொண்டு வந்தால் கண்ணியமானவர்களே, நாடி ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி முன்னுக்கு செல்லும். இல்லை என்றால் கண்ணியமானவர்களே, எதிர்காலம் ரொம்ப பயங்கரமானது. நாமே இஸ்லாத்தை குழி தோண்டி உதைக்க வேண்டிய ஒரு காலம் நம் கையினாலே வந்துவிடும். அதனால் ரொம்ப பணிவாக கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கண்ணியமானவர்களே, தெரியாத விஷயங்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் கேட்டால் தெரிந்தவர்களிடம் நாம் அனுப்புவோம். ரொம்ப பணிவாக கேட்கிறோம். அநேகமான ஊடகங்களில், அநேகமான வெப்தளங்களில் எத்தனையோ முஸ்லீம் பேர்கள், அது சிலவேல வேறு பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப பார்ப்பதற்கு அசிங்கமான விஷயங்களை சொல்கிறார்கள், செய்திகளுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். இதனால் யோசிக்கிறாங்க, முஸ்லீம்குள்ள ரெண்டு கருத்து இருக்கதா, முஸ்லீம்கள் மத்தியிலே பிரச்சனை இருக்குது, இவர் சொல்றது இது தண்டனை கொடுத்திருக்க கூடாது, இவர் சொல்றாரு தண்டனை கொடுத்திருக்கணும், இது தண்டனை தான் நியாயம் என்று பலரும் கமெண்ட் கொடுக்கறதுனால கண்ணியமார்களே, இஸ்லாத்தை பற்றி சரியான தகவல் மக்களுக்கு போறதுக்கு நாமே தடையாக இருக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய இஸ்லாத்தை நாம் சரியாக விளங்குவோம். நம்முடைய இந்த அழகான இஸ்லாத்தை நபி அவர்கள் எப்படி முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு காட்டி கொடுத்தார்களோ, சொல்லிக் கொடுத்தார்களோ, அது போன்ற விஷயங்களுக்கு நாமும் சொல்லிக் கொடுப்பதற்குரிய அறிவை பெற்றுக்கொள்வோம். மற்றவர்களுக்கு அந்த இஸ்லாத்துடைய அழகை காட்டுவோம். அல் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஸ்லாத்துடைய தெளிவான அறிவை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய தாய் தன்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எல்லா முஸ்லிமான மூமினா ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு நம்முடைய அனைவருடைய ரூஹுகளை எடுத்துக்கொள்வாயாக, துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.